कृष्ण प्रेष्ठाय हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे
लोकेशन சொல்லிட்டு நாளும் சொன்னீங்கன்னா ரெக்கார்டிங் கேக்கும்
ஓகே ஓகே ஹரே கிருஷ்ணா இப்போ நம்ம இந்த யாத்திரையில மூன்றாவது தினமா இன்றைக்கு நம்ம கும்பகோணத்தில் வந்து சேர்ந்திருக்கோம் கும்பகோணம் வந்து கும்பகோணத்தோட மகாத்மியத்தை வந்து இன்னைக்கு மதியம் நமக்கு விஜய வெங்கடேஷ் பிரபு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு திவ்ய தேசங்களை சேவித்தோம் திரு ஆதனூர் திருப்புல்லப்பூதங்குடி இந்த ரெண்டு திவ்ய தேசங்களுடைய மகாத்மியத்தையும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் இங்கே சில லீலைகள் அதுக்கப்புறமா நம்ம நம்முடைய இடத்துக்கு திரும்ப செல்றோம் திருப்புல்லப்பூதங்குடி ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் அங்கே வந்து பகவான் ஸ்ரீராமர் சயன திருக்கோலத்தில் இருக்கார் திவ்ய தேசங்களிலே ரெண்டே இடத்துல தான் ராமர் சயன திருக்கோலத்தில் தரிசனம் கொடுக்குறார் ஒன்று திருப்புல்லானியில் தர்பசயன பெருமாளை அங்கே தரிசனம் கொடுக்குறார் அதுக்கப்புறம் புல்லப்பூதங்குடியிலையும் சயன திருக்கோலத்தில் இருக்கார் வல்வில் ராமர் ஸ்ரீராமர் ஜெய ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு ஸ்ரீ ராமாயணத்தில் ஆக்சுவலி ராமாயணம் வந்து நித்தியமானது பகவானுடைய ஓரொரு லீலைகளும் வந்து நித்தியமாக நடத்திட்டுருக்கு நித்திய லீலான்னு சொல்லுவாங்க ஒரு லீலையும் நித்தியமாகவே நடக்கிறது ராமாயணத்தில் நடந்த லீலைகள் யுகம் தோறுமே ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு கிரகத்திலையும் நித்தியமாக நடந்துட்டுருக்கு அதில் ராமாயணத்தில் நம்ம நிறைய பக்தர்களுடைய சரணாகதியும் அவங்களுடைய சேவை அவங்க எந்த அளவுக்கு ராமர் மேலே அன்பு வச்சுருந்திருந்தாங்க எந்த அளவுக்கு ராமருடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டாங்கிறத பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் ராமாயணத்துலேருந்து பார்த்தா சீதா பிராட்டிலேருந்து ஏன் தசரதர்லேருந்து தசரதர் கௌசல்யா சீதாதேவி லக்ஷ்மணன் ஹனுமான் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் அவங்க சேவையில் மிஞ்சி நிற்பாங்க ராமருடைய சேவை இவங்க தான் வந்து ராமருக்கு இவ்வளோ உயர்ந்த சேவை பண்ணாங்கன்னு நம்ம ஒப்பிட்டு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ராமர் மேலே அலாதி பக்தி இருந்தது அப்பேற்பட்ட ஒரு பக்தர் தான் ஜடாயு ஜடாயு ஜடாயுன்னு சொன்னால் ஜடை போன்ற முடி திரிந்து அதிகமான முடி இருக்கக்கூடிய நீண்ட ஆயுள் படைத்தவரணும் ரக்கையில் ஆயுள் உள்ளவரணும் நிறைய அர்த்தங்கள் உண்டு ஜடாயுவோட பேருக்கு ஸோ ஜடாயு தசரதருடைய தசரத மகாராஜருடைய மிக நெருங்கிய நண்பர் தசரதரும் ஜடாயரும் ஈருடல் ஓர் உயிர் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு அன்பு பரிமாற்றம் இருந்தது ஜடாயுக்கு வந்து ஜடாயு வந்து தசரதுக்கு நிறைய விதத்தில் உதவி செய்திருக்கார் ஒரு சமயம் ஒரு அசுரன் கூட யுத்தம் செய்யும்போது ஜடாயு வந்து தசரதருக்கு உதவி செய்து இன்னும் அவர் நெருங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்களானாங்க எப்படி தசரதர் ஜடாயுக்கு ரொம்ப நெருக்கமான அன்பு இருந்ததோ அதே போல் ஸ்ரீ ராமலக்ஷ்மணருக்கும் ஜடாயுக்கும் ஒரு நெருக்கமான அன்பு இருந்தது தன்னுடைய அப்பாவுடைய ஸ்தானத்தை வந்து ஸ்ரீராமர் ஜடாயுக்கு கொடுத்திருந்தார் தன்னுடைய அப்பாவுடைய ஸ்தானத்தை வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் ஜடாயுக்கு கொடுத்தார் ஜடாயு தண்டகாரண்ய வனத்தில் இருக்கார் ஸ்ரீராமர் அயோத்தியாவில் பட்டாபிஷேகம் தயாராகும் போது கைகேயினுடைய சூழ்ச்சியினால மந்தராவுடைய சூழ்ச்சியினால ஸ்ரீராமர் வனவாசத்துக்கு வர நேர்றது ராமாயணத்தில் ஒரு ஸ்டோரி கதை அந்த கதையில் வந்து ஸ்ரீராமர் ராமாயணத்தில் படிக்கும்போது ஸ்ரீராமர் வந்து தண்டகாரண்ய வனவர் அங்கே அவருடைய இச்சைப்படி சீதா பிராட்டியை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது சீதாதேவி வந்து ராவணன் தூக்கின்னு போகிறான் ஸ்ரீ சீதாதேவி வந்து ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் இல்லாத சமயத்தில் ராவணன் புஷ்பக விமானம் மூலமாக சீதையை தூக்கின்னு போகிறார் சீதை வந்து ஹே ராம் ஹே லக்ஷ்மண் ராம் லக்ஷ்மன் கதறி அழறாங்க அப்போ ஜடாயு அந்த சமயத்தில் ரொம்ப வயதாக இருந்தது ஏன்னா தசரதுக்கு நெருங்கி நண்பருங்கும் போது அப்போ வயதளவில் ரொம்ப முதிர்ந்த நிலையில் இருந்தார் ஜடாயு ஜடாயு சீதையோட குரல் ராமா ராமாங்கிற அபய குரலை கேட்ட உடனே ஜடாயுக்கு உடனே இது தன்னுடைய பிராட்டியுடைய குரல் தான் தெரிஞ்சுட்டு ஆகாசமாக பார்க்கிறார். அப்படி ஆகாசத்தில் பார்க்கும்போது ராவணன் சீதையை புஷ்பவனத்தில் பிடிச்சி எடுத்துன்னு போகிறான். பார்த்தோன்னே ஜடாயுனால தாங்கிக் கொள்ள முடியல. உடனே ஜடாயு உயர பறந்து ராவணன் கூட யுத்தம் செய்கிறார். ராவணனுக்கும் ஜடாயுக்கும் கடுமையான யுத்தம் நடக்கும். ஆனால் சீதா பிராட்டிக்கு தெரியும், ராவணன் வந்து பயங்கரமான ஆக்ரோஷமான ஒரு ராட்சசன், பயங்கர சக்தி மிக்கவன். ஆனால் ஜடாயு ஒரு வயதான பருந்து, அப்படி ஜடாயுனால ராவணனுக்கு நிகராக யுத்தம் செய்ய முடியாது. ஆனால் சீதா பிராட்டி ரொம்ப வேண்டிக்கிறாங்க, ஜடாயு நீ இவன் கூட சண்டை போறவன், நீ திரும்பப்போ ராமர் என்னுடைய கணவர் ராமர்கிட்ட சொல்லிடு, இந்த மாதிரி எனக்கு ஆபத்து, சீக்கிரம் போ, நீங்க இருந்து போ, இங்கே சண்டை போட வேண்டாம். இப்போ ஜடாயு சொல்கிறார் சீதா பிராட்டிகிட்ட, இந்த நிலைமையில் நான் எப்படி உங்களை தனியாக விட்டு போக முடியும், என்னுடைய கடைசி உயிரில் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்காக போராடுவேன், உங்களை வந்து என்னுடைய ராமர்கிட்ட சேர்த்தது தான் என்னுடைய கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜடாயு ராவணன் கூட யுத்தம் செய்கிறார். பயங்கரமான யுத்தம், ஜடாயு தன்னுடைய அழகால ராவனுடைய கரங்களை கொய்யிறார். ஒரு கையை கொத்துனா இன்னொரு கையை முளைச்சிரும், ஒரு தலையை கொத்துனா இன்னொரு தலை முளைச்சிரும். பல அஸ்திரங்களால் ஜடாயு ராவணன் தாக்கம் போடும்போது ஜடாயு தன்னுடைய இறகுகளால் ரெக்கைகளால் அஸ்திரங்கள்லாம் தள்ளிவிட்டு அவங்க கூட பயங்கரமாக யுத்தம் செய்கிறார். ஒரு கட்டத்தில் ஜடாயு வயதாக இருந்தனால அவருடைய வலிமையானது குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த ராவணன் ஒரு பெரிய வாள் எடுத்து ஜடாயோட ரெண்டு ரெக்கையும் வெட்டிடுவார். ரெண்டு இறகுகளும் வெட்டப்பட்ட உடைய நிலையில் ஜடாயு வந்து அப்படி குத்துயிரும் குளையுமா ரத்தமெல்லாம் உடம்பெல்லாம் தோய்ந்து அப்படி ஒரு மாமிசம் போல் அப்படி மேலேருந்து கீழே விழுவார். அப்படி ஜடாயு விழும்போது சீதா பிராட்டினால தன்னுடைய சேவகன் தன்னுடைய பக்தனுடைய பிரிவு தாங்க முடியாம கதறி அழறாங்க, ஜடாயு ஜடாயு ஜடாயு, பயங்கரமா கதறி அழறாங்க. தன்னுடைய பக்தன் தனக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறான். இந்த லீலை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு லீலை. உண்மையில நம்ம எல்லாருமே வந்து கிருஷ்ண பக்தி எடுத்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வகையில பிரபுபாதருடைய கருணையினால ஆச்சாரியருடைய கருணையினால கிருஷ்ண பக்தி எடுத்துட்டு இருக்கோம். ஆனா நம்மள எவ்வளவு பேர் இந்த அளவுக்கு பகவானுக்காக நம்மளை உயிரை கூட தியாகம் செய்ய தயாரா இருக்குமா? நம்முடைய நேரத்தை தியாகம் செய்தாலே பெரிய விஷயம். கிருஷ்ண உணர்வுக்காக, பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறதுக்காக, அவரை பற்றிய விஷயங்களை கேட்கறதுக்காக, அவருக்கு எளிமையான கைங்கரியங்களை செய்யறதுக்காக, சேவைகளை பண்றதுக்காக நம்முடைய நேரத்தை நம்ம தியாகம் செய்தாலே பெரிய விஷயம். உயிரெல்லாம் நம்ம தியாகம் செய்ய சொல்லி பகவான் கேட்கல. ஆனா ஜடாயு வந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் தன்னுடைய பகவானுடைய சேவைக்காக. இந்த உயிரே அவருக்குள்ளதானே, அவருக்காக இந்த உயிர் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஜடாயு வந்து ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணார். தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணார் ராவணனை வீழ்த்தணும். இந்த ஜடாயு ராவண யுத்தத்தில் ஜடாயு வந்து பௌத்திக ரீதியாக பார்க்கும்போது ராவணால் வென்று வெல்லப்பட்டார். ஆனால் ஆத்மீக ரீதியாக பார்க்கும்போது ஜடாயு ஜெயிச்சிட்டார். ஏன்னா ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய நித்தியமான கைங்கரியத்தில் அவர் ஈடுபட்டார். அவர் எப்பவுமே நித்தியமான சேவகர் தான். ஆனாலும் அந்த ஆத்மீக ரீதியாக பார்க்கும்போது ஜடாயு வெற்றி பெற்றார் இல்லையா? பௌத்திக ரீதியாக பார்க்கும்போது அவர் உயிர் தியாகம் செய்தார், அந்த உடலை தியாகம் செய்தார். அவனுடைய ஆத்மா நித்தியமான சேவையில் ராமருடைய கைங்கரியத்திலே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜடாயு வந்து அந்த ஸ்தலத்தில் புல்லப்போதங்குடியில் அந்த மாதிரி ராவணால் தாக்கப்பட்டு அப்பவும் மேலேருந்து விழும்போது கூட ராமா 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 அப்படின்னு ராமனுடைய நாமத்தை சொல்லிட்டு அப்படி விழுந்தார். அதுக்கப்புறம் ஜடாயு முன்னாடியே ராவணன் சீதையை இழுத்துன்னு போறார் புஷ்ப பகவானத்தில். ஜடாயுனால ஒண்ணுமே செய்ய முடியல, அப்படியே கண்களில் கண்ணீர் மல்க உடம்பெல்லாம் ரத்தம் தோய்ந்து அப்படியே விழுந்து கிடக்கிறார். அந்த சமயத்துல ஸ்ரீராமர் தேடிட்டு வர்றார் சீதா தேவியை ராமரும் லக்ஷ்மணனும். அப்ப ஜடாயை பார்த்த உடனே ராமர்னால தன்னுடைய பக்தனுடைய பிரிவு தாங்க முடியல, அவரை தன்னுடைய மடியில் எடுத்து வச்சுட்டு ராமர் கதறி அழறார். ஜடாயுடைய அந்த நிலையை பார்த்த உடனே ஜடாயு சொல்றார், பகவானே என்னுடைய கடைசி நிலை வரைக்கும் முழு சக்தியும் பிரயோகிச்சு நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால் பிராட்டியை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராமருடைய மடியிலே தன்னுடைய உடலை தியாகம் செய்தார் ஜடாயு. ஜாய பக்தர் ஜடாயு கி. ஸ்ரீராமர் அந்த ஜடாயுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணுறார். எப்படி வந்து அவர் அப்பாவுக்கு மகன் என்னென்ன ஈம சடங்குகளை செய்வாரோ அது போல் ராமர் வந்து ஜடாயுக்கு ஈம சடங்கு பண்ணுறார். ஸ்ரீராமர் ஸ்வயம் பகவான், அவர் எந்த விதமான நியமங்களுக்கும் உலக செயல்களுக்கும் அப்பாற்பட்டவர். ஜடாயு வந்து ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவர் கிடையாது, ஒரு சத்திரிய குலத்தை சேர்ந்தவர் கிடையாது, ஏன் ஒரு வைஷ்ய குலத்தை கூட சேர்ந்தவர் கிடையாது, மனித இனத்தையே சேர்ந்தவர் கிடையாது, அவர் ஒரு பருந்து. அதையெல்லாம் தாண்டி ஸ்ரீராமர் வந்து தன்னுடைய பக்தனுக்கு ஒரு வைஷ்ணவன் வரும்போது நம்ம காலையில் பேசிட்டு இருந்தோம், வைஷ்ணவேர ஜாதி புத்தி, வைஷ்ணவன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், அது அவன் நரகத்துக்கு தான் போவான். ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனித ரூபத்தில் கைங்கரியம் பண்ணவங்களோட அணில், ஜடாயு, வானரங்கள், இந்த மாதிரி ஜாம்பவான், ஓகே வானரன் ஹனுமான், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்திலையும் பக்தன் வந்து அவருக்கு கைங்கரியம் செய்ய முடியும், கைங்கரிய பிராப்தி பண்ணி அது மூலமாக அவங்க பகவானுடைய தாமரைத்தோடைய அடைய முடியும்னு சொல்லி பகவான் அந்த லீலையில் ராமாயணம் முழுவதும் நமக்கு எடுத்து காமிச்சிருக்கார். இப்போ ஜடாயுக்கு பகவானே ராமரே முன் வந்து அவருக்கு இறுதி சடங்கு செய்கிறார். அந்த சமயத்தில் ராமருக்கு ஒரு வருத்தம், தன்னுடன் இந்த இறுதி சடங்கு செய்யும்போது சீதா பிராட்டி இல்லை, மனைவி கூட இல்லைன்னு. அப்போ பூமாதேவி அங்கே தோன்றி ராமர் கூட இருந்து ஜடாயுடைய இறுதி சடங்கில் கலந்துன்னு தான் அந்த ஸ்தல புராணம் சொல்லுது. இந்த புள்ளப்புதங்குடியில் ஜடாயுக்கு மோட்சம் கிடைச்ச ஸ்தலம், அவருடைய பக்தியை இந்த உலகத்துக்கு காமிச்ச ஒரு ஸ்தலம் அது. அங்கே நம்ம ராமரை சேவித்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஆதனூர் திருஆதனூர் திவ்ய தேசத்துக்கு வந்தோம். அங்கே பட்டர் ரொம்ப அழகாக சொன்னார், ஆதனூர் ஆ அப்படின்னா பசு, காமதேனு வந்து அங்கே வந்து பகவானுடைய தாமரை பாதங்களை சரணடையணும்னு சொல்லிட்டு தபம் செய்ததுனால அந்த இடத்துக்கு ஆதனூர்னு பேர் வந்தது. அந்த இடத்தை சுற்றி நிறைய ஊர்கள்லாம் இருக்குது, அந்த ஊர்கள்லாமே பகவத் கைங்கரியத்தோடு பகவானோடு சம்மந்தப்பட்ட ஊராக தான் இருக்குது. அந்த ஆதனூரில் பகவானுடைய திருநாமம் ஆண்டலக்கும் பெருமான், ஐயன், ஆண்டலக்கும் ஐயன், எஸ் ஆண்டலக்கும் ஐயன். ஒரு சமயம் அந்த ஸ்தல புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, பிரபு மகரிஷி பகவானை சேவிச்சுட்டு வரும்போது வர வழியில் இந்திரனை சந்திக்கிறார். இந்திரனை சந்திச்சோடனே அவர் கையில் இந்த மகாபிரசாதம் கார்லண்ட் வந்து மாலையை வந்து இந்திரனுக்கு கொடுக்குறார். இந்திரனும் அந்த கார்லண்டை வந்து அந்த மாலையை வாங்கிட்டு அவனுக்கு அதுக்கு எப்படி மரியாதை செலுத்துன்னு தெரியாமல் அதை ஐராவத யானைட்டு கொடுத்துடுவான். ஐராவத யானை அந்த மாலையை வந்து சின்ன பின்னமாக்கிடும். பகவானுடைய மகாபிரசாதத்துக்கு அவதூறு செய்ததுனால பிரகுமுனி அவரை சபிச்சிடுவார் இந்திரன். துர்வாஸ் முனின்னு சொல்றாங்க, துர்வாஸ் முனி வந்து இந்திரனை சபிக்கிறார். அப்போ இந்திரன் சாப விமோசனம் கேட்க ஆதனூர்ல பகவான் பின்னாடி எழுந்தள்ளுவார். பட் அந்த ஸ்தல புராணத்துல வந்து பிரிகு மகரிஷிக்கு வந்து தாயார் குழந்தையா வர்றதாகவும், பார்கவிங்கிற குழந்தையா வர்றதாகவும், இந்திரன் வந்து அதாவது பகவான் வந்து இந்த பார்கவியை திருமணம் செய்யும் போது இந்திரன் அங்கே வந்து சப உஷ்ணம் படுற மாதிரியும் ஸ்தலபுராணத்தில் சொல்லு. எனிவே பட் டிஃப்ரென்ஸ் இப்போ ஸ்தலபுராணத்துக்கும் பாகவதத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. ஸ்தலபுராணத்தில் என்ன வருதுன்னா, பிரிகு மகரிஷி வந்து பகவானுக்கு அபராதம் செய்கிறார் இல்லையா, மத்தியான பிரபு அந்த கதையை சொன்னார், பகவானை வந்து பாதங்களால் பகவானுடைய மார்பில் உதச்சதுனால பிரிகு மகரிஷி அதுக்கு பிராய்ச்சித்தமாக பகவானை குறித்து தபம் செய்கிறார். அப்போ பகவான் வந்து தாயாரை வந்து அவருக்கு குழந்தையாக தோன்ற சொல்லி, அதாவது பார்கவிங்கிற திருநாமத்தில் தாயார் வந்து பிரிகு மகரிஷிக்கு குழந்தையாக தோன்றாங்க ஆதனூர் க்ஷேத்திரத்தில். அந்த சமயத்தில் இந்திரன் வந்து அவங்க ரெண்டு பேரும் பகவானையும் பார்கவி தாயாரையும் சேவிக்கும் பொழுது அவனுடைய சாப விமோக்ஷனம் பெறப்படும் அப்படின்னும் அந்த ஸ்தல புராணம் சொல்லுது. அதே போல் அக்னி தேவன், அதாவது சிவபெருமானுடைய காலத்தில் நம்ம அந்த இது கண்டியூரில் அந்த சரித்திரம் படித்தோம், சிவபெருமான் கையில் வந்து பிரம்மாவுடைய கபாலம் ஒட்டினதுக்கு ஒரு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருது. அப்போ முதல் சிவபெருமான் அக்னி தேவன்கிட்ட போகிறாரு, அக்னினால் கூட அதை நிவர்த்தி செய்ய முடியாமல் அக்னிக்கும் அந்த தோஷம் பிடிச்சிருது. அதனால் அக்னி தேவன் அந்த தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக ஆதனூர் வந்து அங்கே பகவானை சேவிக்கும்படி சொல்லப்பட்டது புராணத்தில். அப்படி அக்னிதேவனுக்கும் சாப விமோசனம் கொடுக்கப்பட்டது, அவனுடைய தோஷம் நீங்கப்பட்டது. இந்திரனுக்கும் சபவோஷனம் கொடுக்கப்பட்ட ஸ்தலம் ஆதனூர். ஆண்டலக்கும் ஐயன், அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசையே தேஷா நித்தாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாமியகம். ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ அது கொடுப்பேன், ஆண்டுதான் அளப்பேன், கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு பக்தன் கேட்கறதெல்லாம் கொடுத்தா என்ன ஆயிடும், இப்ப நம்ம போய் பகவான்கிட்ட நிறைய கேட்போம், கேட்கறதெல்லாம் கொடுக்கும்போது சில சமயம் நிறைய பேர் கிருஷ்ண பக்திக்கு புதுசா வருவாங்க, புதுசா வருவாங்க, இல்ல நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு சில பிரார்த்தனைகள்லாம் பகவான்கிட்ட வைப்போம், அது நடக்காது, நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும், என்னடா நான் ஹரே கிருஷ்ணா ஜபிக்க சொன்னாங்க ஜபிச்சேன், ஏகாதசி விரதத்திற்கு சொன்னாங்க இருந்தேன், பகவானுடைய நாமத்தை சொல்றேன் எல்லாமே பண்றேன், எனக்கே அது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படும். எவ்வளவு பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கீங்க, அதுக்கு அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி பகவான்கிட்ட ஏதாவது வேண்டி இருக்கீங்களா? பரவாயில்ல, இங்க உள்ளவங்க சுத்த பக்தர்களா இருக்கீங்களா? இவ்வளவு சுத்த பக்தர்களா, ஓகே குட், நல்லதுதான். சில சமயம் நம்ம புதுசா வரும்போது கிருஷ்ண பக்தியில நிறைய பிரார்த்தனைகளை வைப்போம், பகவானே எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும், சில சமயம் இது நடக்காது. ஏன் அது நடக்கலன்னு யாருக்காவது தெரியுமா? எதனால நம்ம பிரார்த்தனையை பகவான் நிவர்த்தி செய்யல? இப்போ நம்ம ஒன்னு கேட்கிறோம் பகவான்கிட்ட போய், அது பகவான் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இங்க வாங்க, கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி, எல்லாரும் கேக்கட்டும், கொஞ்சம்
முன்னாடி
வாங்க. உண்மைதான், கிருஷ்ணன் தெளிவா சொல்றாரு, ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன். நமக்கு தெரியாது, நமக்கு நமக்கு என்ன தேவைன்னு கூட நமக்கு தெரியாது, இது தேவையான்னு தெரியாம நம்ம போய் கேட்டுட்டு இருப்போம், ஆனா அது நமக்கு நன்மையை தராதுங்கிறது பகவானுக்கு தெரியும். சில சமயங்கள் நிறைய பேர் பிரார்த்தனை செய்யலாம், என்னுடைய கணவருக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சா அவர் நல்லா சம்பாதிக்கணும், சில சமயங்கள் எனக்கு வந்து இதை விட நல்ல கம்பெனியில் நல்ல இன்க்ரிமெண்ட்டோட ஒரு சேலரி கிடைக்கணும், முன்னே நம்ம நினைக்கலாம் இது கிடைச்சுன்னா நான் பகவானுக்கு நிறைய சேவை பண்ணுவேன், அதை வந்து அவங்க நியாயப்படுத்தவும் செய்யலாம். சில சமயங்களில் சில பக்தர்கள் என்கிட்ட வந்து நியாயப்படுத்துவாங்க, பிரபு நான் கேட்டதில் என்ன தப்பு, பகவான்கிட்ட கேட்டேன் நான் நிறைய சம்பளம் வரணும், அதை நான் பகவானுடைய செயலில் தான் ஈடுபடுத்த போகிறேன் அப்படின்னு. ஓகே, அது இப்போ அந்த உணர்வு இருக்கலாம், நாளைக்கு சம்பளம் கூடுதலான வேலைக்கு போனோடனே நமக்கு கைங்கரிய ப்ராப்தி பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவோம், பிரபு என் கம்பெனியில் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது பிரபு, ஸ்கேன் பண்ணுறதுக்கே என்னால் முடியல, நாலு மாலை பாக்கி வச்சுருக்கிறேன் நேற்று உள்ளது, இல்லை ரெண்டு மாலை ரெண்டு ரவுண்டு பாக்கி இருக்கு, இல்லை ரெண்டு நாளாக ஜபிக்கவே இல்லை எனக்கு. ஸோ இந்த மாதிரி நம்முடைய பக்தி சேவைக்கு இடைஞ்சல் ஏற்படுங்கிற ஒரு நிலை வரும்போது கட்டாயம் பகவான் அதை செய்ய மாட்டார். கட்டாயம் ஒரு பக்தனுக்கு பகவான் அவனை வந்து பகவான் இழக்க தயாரா இல்லை. பக்தனுக்கும் பகவானுக்கும், அதாவது பகவானுக்கும் தேவதைகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, தேவதைகள் வந்து நம்ம கேட்கிற வரத்தை கொடுத்துடுவாங்க, அவங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, நீங்க கேட்டீங்க நான் கொடுத்துட்டேன் அவ்வளவுதான், கஷ்டமோ நஷ்டமோ அது நீங்க தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தேவதைகளோட முடிஞ்சது. பகவான் அப்படி கிடையாது, தன்னிடம் வரக்கூடிய பக்தன் அவன் தற்காலிகமா கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவனுடைய கர்மம் தீரணும், அவன் சீக்கிரமா பக்தியில பக்குவம் அடைந்து அவன் என்னை வந்து அடையணும், அவன் என்னோட நிரந்தரமா என்ன கூட இருக்கணும்னு பகவான் விரும்புவார். அதுதான் பகவானுக்கும் மற்ற தேவதை வழிபாடுக்குள்ள வித்தியாசம். பகவான் வந்து யோசிச்சுதான் கொடுப்பார், உடனே கொடுத்துட மாட்டார். ஆனா பக்தி தொண்டுல முன்னேற்றடைன்னா உடனே உடனே கொடுத்துருவார், பக்தி சேவையில என்ன கேட்டாலும் உடனே உடனே சாங்ஷன் ஆகிடும். நிறைய பேர் அந்த நிறைய அனுபவம் இருக்கு, உங்களுக்கு கூட இருக்கலாம், சில சமயம் இந்த யாத்திரைக்கு வருவோமோ வரமாட்டோமோன்னு யோசிச்சுட்டு இருப்போம், உடனே நடக்கும், போகணும்னு நினச்சா உடனே நடக்கும், யாத்திரை போகணுமா உடனே நடக்கும், ஏதாவது கைங்கரியம் பண்ணணுமா உடனே நடக்கும். பகவான் நாடு நின்று இன்னைக்கு நான் பகவானை சேவிக்க வந்திருக்கேன், இன்னைக்கு பகவானுக்கு தலிகைலாம் ஆயிருக்கு, எனக்கு அந்த மகாபிரசாதம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சா உடனே கிடைச்சிடும். அதுதான் பக்தி. பக்தி சம்பந்தமாக என்ன பிரார்த்தனை பண்ணாலும் பகவான் உடனுக்குடனே நடத்திடுவார், ஏன்னா அது நம்முடைய பக்தியில முன்னேற்றம் அடைகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நிறைய ஜபிக்கணும்னு நினைச்சா உடனே அதுக்குண்டான ஜபம், நம்ம ஜபம் செய்யறதுல வந்து நல்ல ஆர்வமா இருக்கணும், ஜபத்துல இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கணும், நல்ல கவனம் செலுத்தினா அதுக்குண்டான ஏற்பாடுகளும் பகவான் செய்து தருவார். அது சம்பந்தமா பக்தருடைய சங்கத்தை ஏற்படுத்துவாரு, அது சம்பந்தமா நிறைய கேட்க வைப்பாரு, அது சம்பந்தமா நிறைய உணர்த்துவார் நமக்கு. அந்த மாதிரி பகவான் வந்து உடனே உடனே செய்வார். ஆத்மீக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பௌதிக விஷயத்துக்கு ரொம்ப யோசிச்சுதான் பண்ணுவார், உடனே செய்ய மாட்டார். அதனால கொஞ்சம் யோசிச்சுதான் பகவான் செய்வார். அந்த திவ்ய தேசத்தில் உள்ள பகவான் வந்து ஆண்டளுக்கு மையன், பக்தனுக்கு உடனுக்குடனே பக்தியை கொடுத்துடுவார், பௌதிகமான விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சுதான் கொடுப்பார். அவரை நம்ம சேவிச்சோம். ரொம்ப அற்புதமான ஒரு திவ்ய தேசம். ஆண்டாளுக்கு மையன். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிலைகளாக பிரபு மதியம் சொல்லிட்டாரு. கும்பகோணத்துடைய அந்த ஸ்தல புராணம் எல்லாம் இங்கே வந்து பெருமாள் ஆறாம் முதல் நம்ம கடந்த சில தினங்களாக ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை படிச்சுருந்தோம். எத்தனை ஆழ்வாரை பற்றி நம்ம கலந்து பேசிட்டோம்? திருப்பான் ஆழ்வார், ஆண்டாள், பெரியாழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், நாலு ஆழ்வார்களை பற்றி படிச்சிருக்கோம். திருமலிசை ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார் வந்து முதல்ல ஒரு சித்தராக இருந்தவர். சிவவாக்கியர்னு திருநாமம் அவருக்கு. திருமலிசை ஆழ்வார் சைவத்தில் ரொம்ப பயங்கர தீவிரமான ஒரு சித்தர்னா அதெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. நிறைய சித்து வேலையெல்லாம் அவர் ஒரு பெரிய ஒரு சித்து வேலையெல்லாம் அவர் பண்ணுவார். ரொம்ப அவருடைய சரித்திரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். திருமலிசை ஆழ்வார் வந்து மயிலாப்பூர், ஐ திங்க் மயிலாப்பூரில் ஆதிகேஸ்வர பெருமாள் ஒரு கோயில் இருக்கு. அங்கே வந்து பூதத்தாழ்வார பேயாழ்வார கைங்கர் பேயாழ்வார் நினைக்கிறேன், பேயாழ்வார் கரெக்ட். இந்த பன்னெண்டு ஆழ்வார்களில் பேயாழ்வார் ஒருத்தர். பேயாழ்வார் வந்து நீங்கள் மயிலாப்பூர் போனீங்கன்னா அங்கே ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்கும். அங்கே பூந்தோட்டம் அமைச்சு துளசி தோட்டம்லாம் வச்சுட்டு பகவானுக்கு மாலைகள்லாம் கொடுத்து அந்த கைங்கரியம் சேவை பண்ணிட்டு இருப்பார். அந்த வழியாக தான் ஒரு தினமும் போவார். சிவவாக்கியம் இருக்கிறவர், சிவவாக்கியார்னு சொல்ல திருமலிசை ஆழ்வார் அப்போ வந்து ஒரு சிவவாக்கியராக ஒரு சிவ சைவ சித்தராக இருந்தவர். அந்த வழியாக வர்க்கமாக போவார் ஒருவர். அப்போ இவர் அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது உண்டு, பழக்கம் உண்டு. இப்போ ஒரு நாள் சிவவாக்கியர் அந்த வழியாக போகும்போது பேயாழ்வார் என்ன பண்ணுவார்னா செடிகளை எல்லாம் தலைகீழே நட்டு வச்சுருப்பார். செடியெல்லாம் தலைகீழே நட்டு வச்சுட்டு ஓட்டப்பானையில் கொண்டு தண்ணி விட்டுட்டு இருப்பார். என்ன பண்ணுவார், ஓட்டப்பானையில் தண்ணி எடுத்துட்டு வந்து செடியெல்லாம் தலைகீழே நட்டு வச்சு தண்ணி விடுவார். இவர் பார்ப்பார், என்ன இந்த வயசான மனுஷன் இப்படி பண்றாரு, என்ன பிரயோஜனம் இருக்கு இதுல, ஒரு நாள் பொறுத்துக்க முடியாது. சொல்றாரு, சுவாமி என்ன பண்றீங்க நீங்க, இந்த வயோதிக காலத்துல ஏன் இப்படி காலத்தை வீண் பண்றீங்க? செடியை தலைகள நட்டு வச்சா வளருமா? முதலாவது ஓட்டப்பாயில வேற கொண்டு தண்ணி கொண்டு வந்து விடுறீங்க, என்ன பிரயோஜனம் அப்படின்னாரு. எப்படி திரும்பி மேல கீழே பார்த்தார், திரும்ப போய் அதே பண்ணார். திரும்பி போயிட்டு செடி எடுத்து தலைகளை நட்டு வச்சாரு, ஓட்டப்பாயில தண்ணி விட்டாரு. யாரு? பேயாழ்வார். இவருக்கு தாங்க முடியல, திரும்ப திரும்ப கேட்டே இருந்தார். அப்ப அவர் சொன்னாரு, பேயாழ்வார் நீங்க என்ன பண்றீங்களோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது புரியல, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆமா, நீங்க சொல்லுங்க, நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. எனக்கு வந்து ஜைனம் தெரியும், ஜைனத்தோடைய சாஸ்திரம் தெரியும், சைவத்தோடைய தெரியும், சித்து விலையெல்லாம் தெரியும், அது தெரியும், இதெல்லாம் சொன்னார் எனக்கு. ஓ, அதெல்லாம் தெரியுமா? ஆனா என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பகவத் கைங்கரியம் இல்ல, வைஷ்ணவம் இல்ல, அதை விட்டுட்டு இது பண்ண, இது மாதிரிதான் செடியை தலைகள் நட்டி வச்சு ஓட்டப்பானையில் தண்ணி விடுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவர் வைஷ்ணவ தத்துவத்தையும் பகவத் கைங்கரியத்தையும் பகவானுடைய வைபவங்களையும் அவர் சொல்லும்போது அன்றைக்கு அவருடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அவருடைய திருப்பாதங்களில் சாஸ்தாங்கமாக விழுந்து அவரே தன்னுடைய குருவாக ஏற்றுண்டு அவரும் வைஷ்ணவத்தை தீவிரமாக எடுத்துருவார். அன்று முதல் அவர் வந்து திருமலிசை ஆழ்வார்னு அழைக்கப்பட்டார். திருமலிசை ஆழ்வார் வைஷ்ணவராக மாறினதுக்கப்புறம் பயங்கரமான தீவிரமாக இருவார். அதில் சேவையில், பகவத் சேவையில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் அவருடைய சரித்திரத்தை பற்றி சொல்லும்போது சிவபெருமானே ஒரு தடவை நேரில் வர்றார். வைஷ்ணவரை, அவர் வைஷ்ணவராக மாறிட்டார்னதும் அவருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக சிவபெருமானே நேரில் வர்றார். இவர் வந்து அப்போ ஏதோ ஒரு கிழிஞ்ச துணி ஏதோ தைச்சிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஏதோ துணி ஏதோ தைச்சிட்டு இருக்கிறார், பகவானுடைய துணி ஏதோ சம்திங் ஏதோ தைச்சிட்டு இருக்கார். இப்போ சிவபெருமானவர் மேலே வந்து பிரத்யட்சமாக நிற்கிறார். அப்போ இவர் அவர் கண்டிக்கவே இல்லை, சிவமான பார்க்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு அவர் கைங்கறி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கேட்கிறாரு, நான் வந்திருக்கிறது யார் தெரியுமா? தெரியும் தெரியும். சரி, என்ன வேணும் உனக்கு கேளு. உம்மால உம்மால எனக்கு ஆகிற காரியம் வேற ஒன்றும் இல்லை, உம்மால எனக்கு நடக்க வேண்டிய காரியம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ரெண்டு பேருக்கு ஒரு இது வந்து ஒரு நம்ம யோசிக்கலாம், ஏன் அவர் சிவமான்ட்ட அப்படி பேசினாருன்னு. பட் ஆனால் சிவபெருமான் வந்து பகவானுடைய பக்தர்கள் எந்த அளவுக்கு பகவத் கைங்கரியத்திலையும் பக்தியும் தவிர வேற எதுவுமே தேவதைகள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவருடைய அந்த ஆழ்வாருடைய அந்த ஒரு பக்தனுடைய குணத்தை வந்து சிவபெருமான் உயர்த்தி காமிக்கிறார். அவரே நேரில் வந்து உனக்கு என்ன வரவன்னு கேட்கிறார், உம்மால ஆக வேண்டியது எனக்கு ஒன்றும் இல்லைங்கிறார் ஆழ்வார். கடைசி சிவபெருமான கோவம் வந்து அவர் நெற்றி கண்ணை காமிப்பாராம். அப்ப ஆழ்வார் தன்னுடைய கால் கட்டைகள் இருந்து நெற்றி கண்ணை காமிப்பார், சிவபெருமான் தண்டவத்து போட்டு போயிடு. அந்த மாதிரி பயங்கர அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கார். இன்னொரு சமயம் ஒரு ரசவாதி, ரசவாதின்னா அவன் நிறைய மேஜிக் வித்தையெல்லாம் காமிக்கூடியவன். அவன் ஒரு நாள் அந்த ஊரில் வந்து பயங்கரமாக வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருப்பான். கையிலிருந்து ஆகாசம் துணி வர்ற மாதிரி, பட்டு துணி வர மாதிரி, அது என்னென்னமோ காமிச்சிட்டு இருப்பான். அவன் வந்து இந்த ஆழ்வாருடைய மகிமையை தெரிஞ்சுட்டு இவர்கிட்ட வந்து சவால் விடுவான், எனக்கு அது தெரியும், எனக்கு இது, நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். அப்போ ஆழ்வார் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய காதிலிருந்து அழுக்கு ஏதோ உருட்டி போடுவார், அது என்ன கோல்டா மாறிடும். ரசவாதி முன்னாடி ரசவாதி வந்து எதை வேணாலும் கோல்டா மாத்திடுவான். இப்ப இதை நீ என்ன பண்ண முடியும், இதை நீ மாத்தி காமி பார்க்கலான்னு அவன் ஒண்ணுமே பேசாம போடுவான். இந்த மாதிரி அவர் ஆரம்பத்தில் நிறைய அற்புதங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரு ரொம்ப பக்தியில, அதாவது ஆழ்வார் அந்த ஆச்சாரியருடைய என்ன சொல்றது, திவ்ய தேசங்கள்லாம் பயணம் செய்து பல பல திவ்ய தேசங்களை புகழ்ந்து பாடுறார். அப்போ அவருக்கு ஒரு சிஷ்யர், இந்த ஸ்டோரி ரொம்ப அற்புதமா இருக்கும், கனிக்கண்ணன் ஒரு சிஷ்யர். இந்த கனிக்கண்ணன் வந்து காஞ்சிபுரத்தில் சேவை பண்ணிட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் தன்னுடைய சிஷியனை பார்க்கறதுக்காக ஆழ்வார் வர்றார். யாரு? திருமலைசி ஆழ்வார். எங்க வர்றாரு? காஞ்சிபுரத்துக்கு. யார் பார்க்கறதுக்காக? கனிக்கண்ணன். கனிக்கண்ணன் பார்க்கறதுக்காக வர்றாரு. அப்போ கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருக்கார், கனிக்கண்ணன் கூட தங்கியிருக்கார். அப்போ ஒரு வயசான ஒரு பாட்டி வந்து மூதாதி நடக்கவே முடியாது, காலெல்லாம் மடக்க முடியாது, ரொம்ப வயசானவங்க. அவங்க வந்து ஆழ்வார்க்கு கைங்கரியம் பண்ணுவாங்க. தினமும் ஒரு தங்கியிருந்த இடத்த கூட்டுறது, பெருக்கிறது, கோலம் போடுறது, சாணம் வச்சு மொழுகிறது, இதெல்லாம் பண்ணி ரொம்ப கைங்கரியம் பண்ணுவாங்க. ரொம்ப வயோதிகம், ரொம்ப முடியாது, நடக்கவே முடியாத நிலையில் அவங்க கைங்கரியம் பண்ணுறாங்க. நமக்கு உடம்பு நல்லா இருந்தால் கூட கைங்கரியம் பண்ண மாட்டேன். நமக்கு வந்து கொஞ்ச நேரம் ஏதாவது கீர்த்தனில் குதிக்க சொன்னாலும் ரெண்டு ஸ்டெப் குதிச்சுட்டு அப்புறம் பின்னாடி போய் நிற்கும், பின்னாடி போய் மறைஞ்சிக்குவோம். இங்கேயாவது பிரபு பிடிச்சி இழுத்து முன்னாடி விட்டுருவாரு இல்லையா? ஸோ நம்மளுடைய மனோநிலை அப்படி தான். ஏதாவது கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் சர்வீஸ் பண்ணிட்டா, பிரபு நான் அரை மணி நேரம் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சர்வீஸ் கொடுங்க, இல்லை அந்த பிரபுட்டு கொடுங்க. இதெல்லாம் நம்மளுடைய மென்டாலிட்டி. பட் அந்த வேதிக் பீரியடில் வந்து இப்பவும் நிறைய பக்தர்கள் இருக்காங்க. சேவைன்னு சொன்னால் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க, தன்னுடைய குழந்தைய மறந்துடுவாங்க, எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க, தன்னையே மறந்துடுவாங்க, அந்த சேவையில் அப்படியே ஒன்றிடுவாங்க. இந்த மாதிரி பக்தர்களாக நமக்கு ஒரு உற்சாகம், அவங்களெல்லாம் பார்க்கும்போது, அவங்களோட பழகும்போது, பேசும்போது, அவங்கள பற்றி கேட்கும்போது. அப்போ நமக்கும் பக்தி தோன்றல முன்னேற்றம் அடையணும். அவங்க எந்த அளவுக்கு இதை தீவிரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு அது மாதிரினா, அதில் அவங்க சுவை அனுபவிக்கிறாங்க பக்தி தோன்றல. ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுறதில், வைஷ்ணவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதில், நம்ம ஏற்கனவே பல தடவை அதை பற்றி பேசியிருக்கோம். பாணிகாட்டி மகோத்சவத்தினுடைய தாத்பரியம் என்னதான், எதனால வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு இந்த பாணிகாட்டி மகோத்சவத்தை நம்ம கொண்டாட வைக்கிறாங்க, எதனால நம்ம பாணிகாட்டி உற்சவம் கொண்டாடுறோம், அதனுடைய முக்கியமான பாணிகாட்டி உற்சவத்துடைய முக்கியமான ஆச்சாரியர் யாரு நம்ம சம்பிரதாயத்தில்? ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி எவ்வளவு முயற்சி பண்ணாரு சைத்தன்ய மகாபுடைய கருணை கிடைக்கணும்னு, பல தடவை வீட்டிலிருந்து ஓடி வருவார். ஆனால் சைத்தன்மாவுடைய தாமரை பாதங்களை ஒரு நாள் சேரவே முடியாது, பல தடவை முயற்சி பண்ணார். கடைசியில் அவர் வந்து காவலாளியெல்லாம் போட்டு கட்டியெல்லாம் போட்டு என்னெல்லாமோ பண்ணி வச்சுட்டாங்க, ஒரு நாள் வீட்டை விட்டே நகர முடியாது. அவங்களுடைய அப்பா வந்து 10 காவலாளியை போட்டு வச்சுருந்தாங்க, பயங்கரமான பராக்கிரமசாலிகள். அவங்களெல்லாம் மிஞ்சி ரகுநாத் எங்கேயும் போக முடியாது, எப்போவுமே யூரின் கூட ஒரு நாள் போக முடியாது, பின்னாடியே வருவான். அந்த மாதிரி 10 பேர் இவர் சுற்றியே இருப்பாங்க, நகரவே முடியாது ஒரு நாள். அந்த அளவுக்கு ஒரு பௌதிக வாழ்க்கையில கட்டுண்டு அதுல மாட்டின்றார் அவர். அவரால் வெளியே வரவே முடியல, அதுல பௌதிக துன்பத்திலிருந்து அவரால் விடுபடவே முடியல. அவருக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஆசை, நிறைய மகாபிரபுடைய இயக்கத்துல சேர்ந்து சைத்தன்ய மகாபிரபு நிறைய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசை அவருக்கு, மகாபிரபு கூடயே இருக்கணும்னு. ஆனா அது நடக்கவே இல்லை. கடைசியில ஒரு தடவை அவர் ரொம்ப நாள் பொறுமையா இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு ஒரு தடவை சொல்லி அனுப்பிச்சிருவார் அவர்கிட்ட, வீட்டை விட்டு ஓடி வந்து ஓடி வந்து கடைசியில் ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், இந்த மாதிரி குரங்கு மாதிரிலாம் தியாகம் பண்ணக்கூடாதுன்னு. குரங்கு தியாகம் தெரியுமா உங்களுக்கு? என்னது குரங்கு தியாகம்? மக்கட வைராக்கியம் தான். ஆமாம், இல்லை அது வந்து ட்ரெஸ் ஒன்றும் போட்டிருக்காது. நான் ட்ரெஸ்ஸு போடாமல் நான் பெரிய தியாகம் பெண் குரங்கு கூட உல்லாசமாக இருக்கும், அது சீட்டிங் இல்லையா? அந்த மாதிரி குரங்கு தியாகம்லாம் பண்ணக்கூடாது. நீ நீ பௌத்திக வாழ்க்கையில இரு, ஒரு நாள் கிருஷ்ணர் உன்னை விடுவிப்பார். அப்ப சைத்தன்யமா ரொம்ப அழகா சொல்லுவார், நீ வந்து உன்னுடைய உள் மனதுக்குள்ள பகவான் நினைச்சுக்கோ, ஆனா வெளியில வந்து உங்க எல்லாருக்கும் உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப நல்லவ மாதிரி நடந்துக்கோனர். எப்படி ஒரு ஒரு யுவதி ஒரு பெண்ணானவள் தன்னுடைய காதலன் மேல அவளுக்கு ரொம்ப ஆர்வம், அவனை பார்க்கணும், அவன் கூட பேசணும்னு, ஆனா கணவன் முன்னாடி ரொம்ப பணிவா சேவையெல்லாம் பண்ணிக்குவான், ஆனா உள் மனசுக்குள்ள எப்ப நம்ம அவன் கூட பேச போறோம், எப்ப அவனை பார்க்க போறோம்னு நினைச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி நீ வந்து உன்னுடைய வீட்டுல உன்னுடைய உறவினர்கள் கூட பழகிக்கும், ஆனா உள் மனசுக்குள்ள எப்பவுமே பகவானை நினைச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், சில சமயம் நம்ம அலுவலகத்துல இருக்கலாம், சில சமயம் படிச்சுட்டு இருக்கலாம், சில சமயம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம், சில சமயம் வீட்டில் கூட இல்லற வாழ்க்கை இல்லறத்துல மனைவியா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பௌத்திகமானது, இதெல்லாம் வெளித்தோற்றத்தில் உள்ளது, ஆனா உள் மனத்துக்குள்ள எப்பவுமே நம்முடைய பகவத் சிந்தனை ஓடிண்டே இருக்கணும். நான் எப்போ கிருஷ்ணருக்கு பகவானுக்கு சேவை பண்ண போறேன், எப்போ நான் அவருடைய கைங்கரத்தில் ஈடுபடும், அந்த மாதிரி உணர்வு நமக்கு எப்பவுமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த உணர்வு இருந்தால் கட்டாயம் பகவானுக்கு தானே ஏற்பாடு செய்து கொடுத்துடுவார், அதுல எந்த அளவு சந்தேகம் கிடையாது. ரகுநாத்துக்கு அந்த உணர்வு சைத்தன்மா அந்த உணர்வு இருக்கு சொன்னார், ரகுநாதும் எங்கிட்டே இருந்தார், நான் என்னைக்கு சைத்தன்மா அப்படி சேர போறேன், என்னைக்கு சேர போறேன், ஆனா வெளித்தோட்டத்துல ரகுநாத் நடிச்சார் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில சரியா இருக்கிற மாதிரி. கடைசியில் என்னாருன்னா, ஒரு சமயம் நித்யானந்த பிரபு வந்து பாணிகாட்டி உற்சவத்துக்கு அந்த அங்க பாணிகாட்டிங்கிற இடத்துக்கு வராரு. அந்த உற்சவ லீலையில நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, எவ்வளவு பேர் கேட்டிருக்கீங்க பாணிகாட்டி லீல, ஆல்மோஸ்ட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ அதை நம்ம டீப்பாக பேச வேண்டும். இந்த பாணிகாட்டி லீலையில வந்து நித்யானந்த பிரபுடைய ஆசீர்வாதம் வந்து ரகுநாத தாஸ் கோசாமி கிடைக்கும். நித்யானந்த பிரபு வந்து சாக்ஷாத் ஸ்வயம் பலராமர், அதாவது குரு தத்துவம், ஆன்மீக குரு, ஆன்மீக குருங்கிறவர் வந்து பலராமர் நித்யானந்த பிரபு அவங்களுடைய ஒரு விரிவங்கமாக இருக்கக்கூடியவர். அப்போ நித்யானந்த பிரபு வந்து திருப்தி அடைந்தார். எதனால நித்யானந்த பிரபு திருப்தி அடைந்தார்னா, ரகுநாத் வைஷ்ணவர்ல திருப்தி படுத்தினார். நித்யானந்த பிரபு சொன்னார், இங்குள்ள வைஷ்ணவருக்குலாம் நீ வந்து அவளும் தயிரும் பட்டு பிரசாதம் கொடுக்கணும்னு. ரகுநாத்துக்கு ரொம்ப சந்தோஷம், லட்சக்கணக்கான பேர் அன்னைக்கு அந்த பாணியாட்டி உற்சவத்துக்கு வந்தாங்க, சாப்பிட்றதுக்கே இடம் இல்லாமல் கங்கையில் கழுத்து வரைக்கும் நின்று நல்லா சாப்பிட்டவங்களாம் இருக்காங்க, கோடி லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே ஒன்று சேர்ந்தா, அவ்வளோ பேரையும் நித்யா ரகுநாத் கோசாமி சந்தோஷப்படுத்தினார். இப்போ பக்தர்கள் திருப்தி அடைந்த உடனே பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பகவான் சேவையில் ஈடுபட்டு ஒரு பக்தரும் அன்பு பரிமாற்றம் பண்ணி அந்த பக்தர்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தது பார்த்தோன்னே நித்யானந்த பிரபு ரொம்ப சந்தோஷமானார். அதாவது ரகுநாத் வந்து வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணதுல நித்யானந்த பிரபு ரொம்ப சந்தோஷமானார். வைஷ்ணவருக்கு சேவை பண்ணா குரு சந்தோஷமாடுவார், நித்யானந்த பிரபு சந்தோஷமான அடுத்த நிமிஷமே ரகுநாத் போய் சேர்ந்துட்டார் சைத்தன்ய மகாபிரபு. ஜாய் ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி, அனந்த கோடி வைஷ்ணவ பிருந்து கி, கௌரங்க மகாபிரபு கி. இதுதான் தாத்பரியம். எந்த ஒரு சம்பிரதாயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்ரீ சம்பிரதாயமானாலும் சரி, கௌடி சம்பிரதாயம், எந்த சம்பிரதாயமானாலும் வைஷ்ணவ கைங்கரியம் இல்லாம பகவான் மேல துளி கூட நம்மளால பிரேமத்தை ஏற்படுத்திக்கவே முடியாது. அது வந்து எட்டாத கணிதா, வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி திருமலேசியாழ்வார் கணிக்கணனை பார்க்கறதுக்காக வந்தார். கணிக்கணன் வந்து அந்த இடத்துல அந்த வயதான முதிய பெண்மணி வந்து அவருக்கு சேவை பண்ணவும் அவர் மேல அந்த பெண் மேல அந்த வயதான மூதாட்டி மேல திருமலேசியாழ்வார் ரொம்ப சந்தோஷமாயி தன்னுடைய சித்து வலிமையினால அந்த வயசான பெண்மணி வந்து ஒரு இளம் பெண்ணா மாத்திடுவார், அழகான இளம் பெண்ணா மாத்திடுவார். அவ்வளவு அழகு, இப்ப உடல் இலகாயிடுச்சு, வலிமையாயிடுச்சுன்னா நிறைய சேவை பண்ணலாமே ஆச்சாரியனுக்கு, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நிறைய சேவை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த செய்தி வந்து காஞ்சிபுரம் மன்னன் கேட்டுக்கிட்டார், ஓ இவர் ஆச்சாரியன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர், ஒரு வயசான பொண்ணை வந்து இளமையான பொண்ணா மாத்திட்டார், அப்ப எனக்கும் இன்னும் இளமை, எனக்கு முதுமையா இருக்கும், நானும் இளமையா இருக்கணும் அப்படின்னு அவரு ஒரு நாள் கணிகணனை கூப்பிட்டார். கணிகணனை கூப்பிட்டு உன்னுடைய ஆச்சாரியன் சொல்லி என்னையும் இளமையா மாத்த சொல்லுங்க, என்னுடைய ஆச்சாரியன் வந்து உன்னுடைய கட்டளைக்கெல்லாம் கீழ்படிய மாட்டார், சரி அப்ப நீயாவது என்னை புகழ்ந்து பாடுனர், நரனை நாராயணனை புகழ்ற வாயால நரனை நான் புகழ மாட்டேன். நம்ம அப்படியே தலையில ஜனங்கிட்ட போய் நாராயண நாமத்தை சொல்ல கேட்க மாட்டாங்க, எவனுடைய நாமத்தை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, ரொம்ப மோசம். அதாவது எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு, நகர்கீர்த்தன் போகும்போது நாகர்கோயில் ஆகட்டும் நிறைய இடங்களில் நகர்கீர்த்தன் போயிருக்கும், இது மைக் எடுத்துட்டு பக்கத்தில் போனால் ஓடுவாங்க, எங்களை பார்த்து அப்படி தெரிச்சு ஓடுவாங்க, ஏதோ குண்டு போட வந்து இல்லை கொலை பண்ண வந்த மாதிரி, அவங்களை ஏதோ பிடிச்சி ஏதோ பண்ண வரணும்னு பயந்து ஓடுறாங்க அப்படியே. நான் பார்த்து என்னடா என்ன பண்ணிட்டோம் அவங்கள, இதே ஒரு ஆர்கெஸ்ட்ரான்னு போட்டோன்னு வைங்களேன், தெருப்பூரா ஜனங்க இருப்பாங்க, விடிய விடிய உட்காந்து பார்ப்பாங்க. ஆனால் ஹரிநாமன்னா ஒரு 10 பேர் இப்படி எட்டி பார்த்துட்டு போயிடுறாங்க, கிட்ட போனால் ஓடிடுறாங்க. ஆனால் கணிகண்ணன் சொன்னார் அந்த காஞ்சிபுரம் மன்னன்ட்ட, சக்கரவர்த்தி நான் ஒருபோதும் முன்ன பாடமாட்டேன், என்னுடைய குருநாதரும் முன்ன பாடமாட்டார் அப்படின்னு இந்த ராஜா பயங்கர கோபம் வந்துடும். நீ என்ன பாடாலும் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு, இந்த ஊரை விட்டே ஓடிடுங்க. சரி, எனக்கு என்ன இருக்கு, நான் போகிறேன். ஒரு பக்தனுக்கு எதுவுமே பட்டுதல் கிடையாது. ஒரு வைஷ்ணவருக்கு வந்து ஒரு பக்தனுக்கு அவனுடைய வேலை மேலேயோ இல்லை அவனுடைய ஊர் மேலேயோ எதுவுமே பட்டுதல் கிடையாது. அவன் எங்கே இருந்தாலும் பகவானுக்கு கைகறி பண்ணிட்டு போடுவான். அதுதான் பாகவதம் சொல்லுது. நான் குதக்ஷ நாராயண பரவசாரவே நான் குதக்ஷன் அபிபியதே சொர்க்காத வர்க்க நரகேஷு அபித்துல்ய தர்சனம். ஒரு பக்தன் எங்கே போட்டாலும் சரி, அவனை கத்தாரில் போட்டாலும் சரி, கோயம்புத்தூரில் போட்டாலும் சரி, பெரம்பலூரில் போட்டாலும் சரி, எங்கே போட்டாலும் பக்தி தோன் பண்ணிட்டு அந்த இடம் அவனை பாதிக்காது எந்த ஒரு சூழ்நிலையும். நமக்கே நிறைய அனுபவம் இருக்கும், சில சமயங்கள் இங்கெல்லாம் பண்ண முடியுமாங்கிற தோணும், ஆனால் அதெல்லாமே நம்மளுடைய சக்திக்கும் அப்பால் அது நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஒரு பக்தருக்கு எதுவுமே பொறுத்து கிடையாது, எதுவுமே அந்த அவனுடைய பக்தி சேவையை பாதிக்காது. அப்போ இவர் வந்துட்டு சொல்லிட்டாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறார். வந்து குருதேவத்தை சொல்கிறாரு, குருதேவா நான் இந்த மாதிரி என்ன மன்னன் ஊரை விட்டு போக சொல்லிட்டான், நான் போகப்போறேன் அப்படின்னார். குரு சொன்னார், நீ போகிற எனக்கே நீங்கள் வேலை, நானும் உன்னோட கிளம்பிடுறேன்னு. அப்புறம் குருநாதர் வந்து பகவானை பார்த்தார், அவர் சொல்கிறாரு, கனிகண்ணன் போகிறான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா துணியுடைய சென்னா புலவனும் போகிறேன், நீ உன் பையனாக பாய் சுருட்டிக்கொள். அவர் சொன்னார், கனிகண்ணன் போகிறாரு, நானும் போகிறேன், நீங்கள் இருந்து என்ன பண்ண போகிறேன், நீங்களே என் கூட வந்துடுங்கன்னார். பகவான் ஒன்று என்ன பண்ணார், இந்த பாம்பு பிடிக்க சுருட்டி பிடிக்க அக்கல் வச்சு கூட போடுவார், அவங்க பின்னாடியே போகிறார். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தனுத்தரா தத்திர ஸ்ரீ விஜயோ பூதி திருவாணி திரும திரும்பமா. எங்கே கிருஷ்ணர் இருக்காரோ அங்கே தான் ஸ்ரீ லக்ஷ்மி இருப்பாங்க. பெருமாள் போனாலும் பிராட்டி பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷ்மி லக்ஷ்மி ஊரை விட்டு போனால் அங்கே வேறு என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது. எல்லா தேவதையும் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தேவதையும் காஞ்சிபுரத்தில் கிடையாது, எல்லா தேவதையும் போகிறாங்க. காஞ்சிபுரமே சூன்யம் ஆயிடுச்சு, ஜனங்கள்லாம் ஓடி வராங்க மன்னன்ட்ட, மன்னா நீங்கள் பெரிய தவறு பண்ணிட்டீங்க, காஞ்சிபுரத்தில் எல்லா தேவதையும் ஊரை விட்டு போயிட்டாங்க, இப்போ ஊரே சூன்யம் ஆயிடுச்சுனாங்க. மன்னன் ஓடி வரார், ஓடி வந்து இந்த கடைசியாக ஒரு தேவதை போயிட்டு இருந்தாங்க, அந்த தேவதையை கூப்பிட்டாரு, நீ வந்துடு நீ போகாதன்னு. நான் போகிறது இருக்கட்டும், முன்னாடி ஒருத்தர் போகிறார் இல்லையா அவரை நிற்க சொல்லுன்னா. அவன் முன்னாடி ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னா, அவன் சொன்னா நான் நிற்கிறதுக்கிட்ட எனக்கு முன்னாடி ஒருத்தர் போகிறார் இல்லையா அவரை நிற்க சொல்லுன்னு. இப்படி ஒன்றுனா போய் கடைசியில் பெருமாள்கிட்ட வந்தார். பெருமாள் சொன்னார், நான் நிற்கிறேன், ஆச்சாரி ஆழ்வார் நிற்க சொல்லு நான் நிற்பேன் அப்படின்னு. ஆழ்வார்கிட்ட போனால் என் சிஷியன் நிற்க சொன்னால் நான் நிற்பேன்னு. கடைசியில் சிஷியன் அவரை காலில் வந்து விழுந்தார், பக்தனுடைய காலில் விழுந்தார். அப்போது பக்தர் தான் ரொம்ப கருணை வாய்ந்தவங்களாச்சா, சரி சரி நான் போகல இங்கே இருந்துக்கிறேன். அப்போ கனிவண்ணன் போலையா நானும் இருக்கிறேன்னு சொல்லிட்டார் ஆச்சாரியர். அப்போ ஆச்சாரியர் பெருமாள்கிட்ட சொன்னார், கனிகண்ணன் போக்கொழிந்தான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா துணியுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீ உன் பையனாக பாய் விரிச்சுக்கோ. இனி என்ன, நாங்கள் யாரும் போகல, இங்கே தான் இருக்க போகிறோம், நீயும் பாம்பு படிக்க வச்சுக்கோன்ட்டு உடனே பகவானும் படுத்துட்டேன். இந்த வைபவம் அங்கே இன்னும் ரெகுலராக நடத்துவாங்க. ஓரிக்கைன்னு ஒரு கிராமம் உண்டு காஞ்சிபுரம் பக்கத்தில், அந்த கிராமத்தில் இப்போவும் வருஷம் வருஷம் அந்த உற்சவம் நடத்துறதா கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஆழ்வார் வந்து நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்கார். சில இடங்களில் அவர் போகும்போது பெருமாள் அடுத்து அவர் என்ன செய்ய போகிறாருன்னு பார்த்துட்டே இருப்பாராம். அந்த அளவுக்கு அந்த பக்தனுடைய செயலில் இவன் அடுத்தது என்ன செய்ய போகிறான் அடுத்தது என்ன செய்ய போகிறான்னு அவர் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாராம். ஒரு இடத்துல பெருமாள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தார். அவர் விக்கிரகம் ஒரு பெருமாள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறார். பூஜாரி வந்து பார்த்து ஆடி போயிடுவார், என்னடா பெருமாள் இப்படி ஒவ்வொரு திசையாக பார்த்துட்டு இருக்கிறாருங்க. கடைசியில் பார்த்தா ஆழ்வார் எங்கே போகிறாரோ அதே பார்த்துட்டு இருக்காரான். இவர் அடுத்து எங்கே போய் என்ன சொல்ல போகிறாரு, எங்கே போய் என்ன பேச போகிறாரு, தலை மட்டும் திரும்பிகிட்டே இருக்கான். பூஜை இருக்கா கைகாலெலாம் பதட்டமாயிடும், பயந்து போயிடுவார். காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் அப்புறம் வந்து தெரிஞ்சிருந்தாங்க ஆழ்வார் மேலே அவ்வளவு இது.
மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அதனால் அவர் சுற்றி போயிட்டு
கரெக்டு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல என்ன நடக்கும்னா, இவர் அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் ஓதிட்டு இருப்பாங்க. இவர் ஏதோ ஒரு சூதரன் போகிறான்னு நினச்சிட்டு இவங்க வேத மந்திரத்தை நிப்பாட்டிடுவாங்க, படிக்கிறதை நிப்பாட்டிடுவாங்க. அவர் போனதுக்கப்புறம் படிக்கலான்னு அவர் கிராஸ் ஆனவொடனே இவங்களை எங்கே விட்டாங்களோ மறந்தே போயிடும், ஒட்டுமொத்தம் வேதம் மறந்து போயிடும். இவங்க எங்கே நான் விட்டோம் எல்லாம் மறந்து போயிடுச்சு எங்கேன்னு தெரியாது. அப்போ ஆழ்வார் எங்கே விட்டாங்களேருந்து எடுத்து கொடுப்பாரா வந்து. ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த மாதிரி சுத்த பக்தர்கள் வைஷ்ணவர்கள்லாம் வந்து எல்லா நியமங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள். வைஷ்ணவர் வந்து நம்ம திரும்ப திரும்ப அதே தான், ஒரு வைஷ்ணவரை வெளித்தோற்றத்தில் வச்சு பார்க்கவே கூடாது. இவர் ஸ்ரீ வைஷ்ணவர், இவர் கௌடி வைஷ்ணவர், இவர் தோத்தி போட்ட வைஷ்ணவர், இவர் பேண்ட்டு போட்ட வைஷ்ணவர், இவர் கண்டி மாலை போட்டவர், கண்டி மாலை போடாதவர். நம்ம உணர்வை தான் ரொம்ப முக்கியம். உணர்வு எந்த அளவுக்கு இருக்கோ அதில் தான் நம்ம வந்து, நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், பக்தி வினோத் தாக்கூரரை பார்த்து சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், பக்தி வினோத் தாக்கூர் என்ன ஒரு வைஷ்ணவர், அவர் வந்து பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போவார், அவரை பார்த்து ஒருத்தன் ஏளனம் பண்ணார், இவர் என்ன ஒரு வைஷ்ணவர்னு. கடைசியில் அவன் செத்தே போனான் அவருக்கு அபராதம் பண்ணதுனால, பக்தி வினோத் தாக்கூர். ஆனால் அவர் ஒரு சுத்த பக்தர், பக்தி வினோத் தாக்கூர். அவரை மாதிரிலாம் யாருமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு அவர் பக்தி தொண்டு பண்ணியிருக்கிறார். ஸோ இப்படி திருமலிஷி ஆழ்வார் வந்து அப்படியே யாத்திரை பண்ணி இங்கே வர்றார், கும்பகோணம் வர்றார், ஆறாமுதனை சேவிக்கிறதுக்காக வர்றார். வந்த உடனே பெருமாளை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் பார்த்து ஒரு பாசுரத்தில், எனக்கு பாசுரம் மறந்துச்சு, எங்கள் பாசுரம் தெரியுமா, அவர் ஒரு பாசுரம் சொல்லி, நடந்த கால் வந்தனவோ. ஓகே, பரவலாம், வரலன்னு விட்டுடுவோம். ஏன்னா நமக்கு சம்பிரதாயம் மாறுறதுனால அந்த பாசுரங்களை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நமக்கு வந்து பாகவதம் ஸ்லோகம் டக்கு டக்குன்னு வந்துடும், பகவத்கீதை ஸ்லோகம் டக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ அது ஒரு அற்புதமான ஸ்லோகம், பிரபு எடுத்துகிட்டு வரப்போ. அவர் வந்து பெருமாளை பார்த்து சொல்கிறாரு, பெருமாளே இங்கே வந்து சயனம் பண்ணிட்டீங்க, நீங்கள் அயோத்தியாவிலிருந்து நடந்து வந்தீங்க, உங்கள் கால் வலிக்குதா, இல்லை நீங்கள் வராக அவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை மேலே தூக்குறீங்களோ, உங்கள் உடம்பெல்லாம் வலிக்குதோ, அதான் நீங்கள் படுத்துட்டீங்களோ அப்படின்னு பகவானை பார்த்து கேட்குறாரு. பகவான் பதில் சொல்ல அப்படியே எந்திரிக்கிறாராம், எந்திரிக்கும்போது எந்திரிக்க வேண்டாம் அப்படியே எடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு கஷ்டம் வேணாம் போது அப்படி கால்வாசி எந்திரிச்சவர் அப்படியே தரிசனம் கொடுத்துட்டு இருக்கிறார். பொதுவாக நம்ம பகவான் அனந்த சயனத்தில் இருக்கும்போது ஒரு பக்கம் ஒரு பக்கம் சயனிச்சுருப்பாரு, இங்கே மட்டும் அப்படி எந்திரிக்கிற மாதிரி. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் படந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாய் எழுந்திருந்து பேசுவாரி பேசுவாய் கேசவனே. ஓ கேசவா, நீங்கள் அப்படியே இருந்து பேசுங்க, எந்திரிக்கலாம் வேண்டாம். எந்த ஒரு ரெசிப்ரோகேஷன், அதாவது அன்பு பரிமாற்றம் அவங்களுக்குள்ள, பக்தன் கேட்கிறாரு பகவான் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறார், அவருக்கு கஷ்டம் கொடுக்கறது இவர் அப்படியே இருந்து சொல்லுங்க அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு ஆழ்வார்களும் பகவானுக்கும் அந்த ஒரு நெருக்கம் இருந்திருக்கு, பக்தனுக்கும் பகவானுக்கும். அந்த மாதிரி திருமலைசால் வந்து பல ஸ்தலங்கள்ல போய் பிரச்சாரம் செய்திருக்கார், நிறைய இடங்கள்ல அவரு கரெக்டா. அவருடைய கோட்ஸ் கூட ஒரு தடவை, அது வந்து வேதத்தில் இருக்கு, அது வந்து பாசுரமா அவர் கொடுத்திருந்தார். வேதத்தில் வந்து நாராயண தான் எல்லாமே சொல்லும், நாராயணோ பிரஜா, நாராயணோ பிரஜா, சூரியன் சந்திரன் எல்லாமே நாராயணன் தான் சொல்லி ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகா. பகவத்கீதையில் நீங்கள் 10வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மா புதா பாவ சமன்விதா. பௌத்திக லோகமானாலும் சரி ஆத்மீக லோகமானாலும் சரி எல்லாமே எங்கிட்ட இருந்தா வருதுன்னு சொல்லுவார் கிருஷ்ணர். அந்த பொருள்ல பிரபுபாதர் நிறைய கோர்ஸ் கொடுத்துருப்பார் வேதங்கள்ல இருந்து, இந்த நாராயண உபநிஷதம் அந்த இதுல இதுல இதுலாம் பகவான் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு ரொம்ப அற்புதமா பிரபுபாதருடைய பொருளுரை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ஸ்லோகத்துக்கு. அது அதே மாதிரி அந்த வேதத்தில் உள்ளத ஆழ்வார் ரொம்ப அழகா பாசுரத்துல கொடுத்திருக்கிறார் திருமலிஷி ஆழ்வார். நான்முகனை நாராயணன் தான் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அவர் சொல்றாரு நான்முகன் வந்து யாரு, பிரம்மா. பிரம்மாவை படைச்சது யாரு, நாராயணன். பிரம்மாட்டிருந்து யார் வராங்க, சங்கரன். அப்ப சங்கரனாட்டும் பிரம்மாட்டும் ரெண்டுக்குமே ஆதாரம் பெருமாள் தான். இப்ப அவரை விட்டுட்டு அங்க போய் என்ன பண்ண போறீங்க என்ன. இந்த மாதிரி டைரக்டா நிறைய இடங்கள்ல ஒரு வைஷ்ணவத்தையும் கிருஷ்ண உணர்வையும் பக்தி யோகத்தையும் ரொம்ப அழகா பிரச்சாரம் செய்து நம்மளை வெளிப்படைய வச்சிருக்கார். பகவத் கைங்கரியம் தான் ரொம்ப முக்கியம். திருமலைசி ஆழ்வார் இங்க வந்து பகவானை சேவிச்சு இங்க அவருக்கும் அவருக்கும் நிறைய அன்பு பரிமாற்றம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆழ்வார்களும் பகவான் கூட நேரடியா தொடர்பு வச்சு அவருக்கு கைங்கரியம் செய்யறது எப்படி, வைஷ்ணவ கைங்கரியம் செய்யறது எப்படி, அவர் எந்த மாதிரி பாடணும், அவர் எந்த மாதிரி துதிக்கணும், அவர் எந்த மாதிரி பக்தி சேவத்தில் நடந்துக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக வாழ்ந்து காமிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் ஆழ்வார்கள். கௌடிய சம்பிரதாயத்தையும் சரி, ஸ்ரீ சம்பிரதாயத்தையும் சரி, ஸோ நம்ம எடுத்துக்கிறதா தான். நம்ம என்ன எடுத்துக்கணும், ஜடாயு பண்ண பக்தியில் அவர் பண்ண பக்தி அவரளவுக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அவர் உயிரை தியாகம் பண்ணார், நான் நேரத்தையாக தியாகம் செய்கிறேன். நேரத்தை 24 மணி நேரத்தில் கொஞ்ச நேரமாவது ஹரிபக்திக்காக பகவானுடைய சேவைக்காக நான் ஒதுக்குறேன். இந்த நேரம் வந்து ஹரிநாமத்துக்காக, இந்த நேரம் வந்து பக்தரோட உபன்யாசங்களை கேட்கறதுக்காக, இந்த நேரம் பாகவதம் படிக்கிறதுக்காக, இந்த நேரம் என்னுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு. நான் ஒருவருக்கு எல்லாத்துக்குமே டைம் வச்சிருக்கோம். டைமானா உள்ள பெல் அடிக்குது, இல்லை கினி கினி சாப்பிடணும்னு இல்லையா, நமக்கு எல்லாம் டைமானா பசிக்குது, உடனே பிளேட் வருது. வரலன்னா பிளேட் பறக்கும் கிச்சனுக்குள்ள இல்லையா. நம்ம டைமுக்கு பிளேட்ல தோசை வரலன்னா என்ன ஆகுது, பயங்கர ரணகலம் ஆயிரும் வீட்லயே. ஸோ ஆனா அன்னைக்கு ஜபம் நடக்கலன்னா யாராவது கேட்கவா போறாங்க நம்மள, ஏன் இன்னைக்கு ஜபிக்கலன்னு யார் கேட்பாங்க? யாருமே நம்மளை கேட்க போறது இல்லை, கேட்டாலும் நமக்கு பிடிக்காது. அப்போ ரெண்டு தடவை பார்த்தா பேச மாட்டேன், என்ன இந்த பிரபு பார்க்கும்போதெல்லாம் ஜெபம் பண்ணியா ஜெபம் பண்ணியான்னு கேட்குறேன். இந்த பிரபு பார்க்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணியா கேட்பா, அப்படி பார்த்தா ஓடிடுவாங்க. அது இவர் பார்த்தா கேட்பார் ஜெபம் பண்ணியான்னு. அதனால நமக்கு அந்த உணர்வு வந்து வரணும். இந்த உணர்வுனா எப்படி எதுவுமே இல்லாமல் தானாக நடக்குது, பசிச்சா சாப்பிட்றோம், தூக்கம் வந்தால் உடனே படுத்துடுறோம் தூங்கிடுறோம், அந்த மாதிரி இந்த நேரம்னா ஜெபமாலை தூக்கிடணும், இந்த நேரம்னா பாவத்தை தூக்கிடணும். அது என்றைக்காவது மாறலாம், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மாறலாம், பட் அந்த ரெகுலரா தொடர்ந்து அது நடக்கக்கூடாது. இந்த நேரத்துல ஜபம், இந்த நேரத்துல கீர்த்தனம், இந்த நேரத்துல உபன்யாசம், இந்த நேரத்துல பகவத் கைங்கரியம், இந்த நேரத்துல என்னுடைய அலுவலகம், எல்லாத்துக்கும் நேரம். அப்ஜெக்ட காலத்துவம், நம்முடைய டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்முடைய நேரம் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி நம்ம ஏன் இவ்வளவு நேரம் அஞ்சு நாள் வந்து இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கவுங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க அஞ்சு நாள் ஏன் வந்திருக்கோம்? இது பிரதானம்னு நமக்கு தெரியுது இல்லையா, புனித ஸ்தலங்களுக்கு போகணும், அங்க பகவானை சேவிக்கணும், அவருடைய லீலைகளை கேட்கணும், அவங்க பிரதானம் தெரியுதா இல்லையா? இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும், தொடர்ந்து முழு நேரமாக கண்டினியூ பண்ண சொல்லலை, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே யாத்திரையாக போயிட்டுருங்க. முழு நேரமாக பண்ண வேண்டாம், அதுக்குண்டான வயசு வந்தால் பண்ணலாம். ஒரு பௌத்திக வாழ்க்கையில் ஓய்வடக்கூடிய நேரம் வரும், அப்பவும் பிடிச்சி வச்சுட்டே இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும். இந்த டைம் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு
இளரொளி இளமை கெடுவதன் முன்னே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இளமை கெடுவதற்கு முன்னாடி எல்லா திவ்யத்தையும் நீ போய் தரிசனம் பண்ணு, 50 வயசு 60 வயசு ஆச்சுன்னா உன்னால உட்கார முடியாது, எழுந்திருக்க பஸ்ல ஏற முடியாது, இறங்க முடியாது. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னர் வளர்பிறை மாயோன் மருவிய கோவில் அப்படிங்கிற அது மாதிரி நாம வந்து இருக்கும்போதே சின்ன வயசுலயே நிறைய திவ்யத்தங்களை பார்த்துட்டு 60 வயசுக்கு மேல திருப்பி செகண்ட் ரவுண்ட் வேணா அடிக்கலாம்.
சரி போல், ஓகே. நமக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம், மன்னிக்கணும். இன்னைக்கு நிறைய தவறுகள் நடந்துருச்சு. காலையில் எங்களால் குறித்த நேரத்தில் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்க முடியல, பிரேக்ஃபாஸ்ட் லேட்டானதுக்கு முதல்ல மன்னிக்கணும். அங்கே ஒரு தவறு நடந்துருச்சு. ரெண்டாவது, இன்றைக்கும் ரொம்ப நேரம் உபன்யாசத்தில் டைம் எடுத்துக்கிட்டோம், ஆனால் நீங்கள்லாம் பொறுமையாக இருந்ததுனால கட்டாயம் நீங்கள்லாம் மன்னிப்பீங்கன்னு நினைக்கிறோம். நம்ம உடனே ரூமில் போயிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கலாம் சார். சொல்லுங்க. ஓகே, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா பிரபு இன்னும் சில பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. எவ்வளவு பேர் ஆர்வமா இருந்தீங்களோ, ஆர்வமா இருக்கிறவங்க சாரங்கபாணிக்கு ஜெயின்னு சொல்லணும். சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு, மதியானம் சாப்பிட்டதுக்கு இவ்வளவு சத்தம் இவ்வளவு கம்மியா இருக்க கூடாது. சாரங்கபாணிக்கு
சாரங்கபாணி சுவாமியுடைய தல வரலாறுல கொஞ்சம் ரொம்ப அற்புதமா ஆழ்வாரை பற்றி சொன்னார். நாம கிளம்புற மாதம் பிரகுருஷியுடைய அந்த தவறுனால லக்ஷ்மி தேவி வந்து பிரகுருஷியிலிருந்து பிரிஞ்சு போயிட்டான். அப்படி போய் பகவான் கலியுகத்துல சீனிவாசனா வந்து திருப்பதியில அந்த வேற யாரு தாயார் பேரு நாம பேருங்க பத்மாவதி தாயரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் பகவான் சீனிவாசனா. அப்போ மகாலட்சுமிக்கு ரொம்ப கோபம் வந்தது, என்னை விட்டுட்டு இவர் வந்து இன்னொருத்தர இன்னொரு காட்டு வார்த்தையை வேற காட்டு பெண்ணை போய் வேற திருமணம் பண்ணியிருக்கார், இவரை விடப்படாதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து தண்டிக்கிறதுக்காக லக்ஷ்மி தேவி துரத்த ஆரம்பிக்கிறாங்களாம். அப்போ வந்து பெருமாள் சீனிவாசன் பயந்து ஓடி வர பயந்து ஓடி வர எங்கே ஓடி வரார், நேராக கும்பகோணத்துக்கு வர்றார். கும்பகோணத்துக்கு வந்து தன்னை மறைச்சிக்கிறார். இங்கே பாதாள சீனிவாசன் ஒருத்தர் பார்த்தாள், நாங்கள் பார்த்துருக்கோம், எவ்வளோ பேர் தர்சனம் பண்ணலாம். திருப்பதி பாலாஜி நேராக இங்கே வந்து கும்பகோணத்தில் லக்ஷ்மி தேவியுடைய பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்து இங்கே பாதாள சீனிவாசனாக இங்கே உட்காந்துருக்காரு இன்னும். அதேமாதிரி லக்ஷ்மி தேவியானவர் பின்னாடி வந்து அவ பகவானுடைய இச்சைப்படி இங்கே வர இங்கே வந்தோடனே பெருமாளை காணும் நினைக்கிற, ஆஹா நான் பெரிய தவறு பண்ணிட்டேன், பகவானை போய் நான் வந்து தண்டிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு, பகவான் வந்து எல்லாமே அவர் வந்து விரும்பினா எதை வேணாலும் செய்யலாம், நான் எப்படி இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நோக்கி தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த பிருகு ரிஷியோட பிருகு ரிஷி வந்து தவறுக்கு மன்னிப்பு கேட்டு முதல்ல வந்து அங்கே திருக்கண்ணமங்கையில் திருக்கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனால் அவருக்கு அது திருப்தி இல்லை. அதனால் பிரகுரிஷி வந்து ரெண்டாவது பிறவியாக வந்து ஹேம ரிஷின்னு வந்தார். பிரகுரிஷியோடைய ரெண்டாவது பிறவி வந்து ஹேம ரிஷி. ஹேம ரிஷியாக வந்து அவர் இங்கே தபஸ் பண்ணின்னு இருக்கார். அவரும் இந்த பாஸ்கர க்ஷேத்திரத்தில் வந்து தபஸ் பண்ணின்னு இருக்கார். இப்படி ஹேம ரிஷி ஒரு பக்கம் லக்ஷ்மி தேவியை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கார், லக்ஷ்மி தேவி பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பெருமாளும் இங்கே லக்ஷ்மி தேவிக்கு பயந்து கீழே பாதாளத்தில் மறைஞ்சின்னு உட்கார்ந்துருக்கார். ஸோ இப்படி ஹேம ரிஷியுடைய தபஸுக்கு லக்ஷ்மி தேவி மனம் இறங்கி ஹேம ரிஷிக்கு வந்து வரம் கொடுக்குறான். அவனுடைய குழந்தையாக வர திருக்கணமங்கள் நேரடியாக லக்ஷ்மியாக வந்து அப்படியே உடனே கல்யாணம் ஆகி போயாச்சு. சுவாரஸ்யம் இல்லையே, தன்னுடைய மகளாக வந்து இது பண்ணா தானே சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கும்பகோணத்தில் இங்கே வந்து தன்னுடைய மகளாக ஹேம ரிஷி பின்னாடி இங்கே கோவிலுக்கு பின்னாடி ஒரு புஷ்கரணி இருக்குது. இது வந்து பொற்றாமரை குளம்னு பேர். அதுக்கு பேர் பொற்றாமரை சகஸ்ர இதில் வந்து பத்மத்தில் வந்து அவதரிக்கிறார். அப்படி ஹேம ரிஷி வந்து இந்த குழந்தையை நாளொரு மேனியமாக பொழுது ஒன்றுமாக வளர்த்துட்டுருக்கார். அப்போ இந்த லக்ஷ்மி தேவியானவர் வந்து பகவானை நினச்சி உருகி 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 அவளுடைய மேனி வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிடும். அதுதான் இங்கே தாயாருக்கு பேர் வந்து கோமலவள்ளி. கோமலம்னா ரொம்ப ரொம்ப மெலிந்த உடலை உடையவர். பகவான் நினச்சி நினச்சி உருகி உருகி ரொம்ப ரொம்ப இழைச்சி போயிட்டார். ஸோ அப்படி கோமலவள்ளியாக இங்கே இருந்து பெருமாளை வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம் ஆமாம். ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஹரே கிருஷ்ணன். சரி, இது வரைக்கும் விட்டதே நம்மளை பெரிய விஷயம் இல்லையா, உட்கார வச்சதே. ஸோ இப்படி இந்த கோமலவெளி தாயார் வந்து ரெண்டு பேரும் ஹேம ரிஷி ரெண்டு பேரும் இது பண்ணிட்டு இருக்கா. அப்போ பகவானுடைய திருக்கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பகவான் வந்து வைகுண்டத்துலேருந்து நேராக வந்து இங்கே எழுந்துருது, அவருடைய ரதத்திலேயே நேராக வந்து எழுந்துருறார். அந்த ரதம் தான் நீங்கள் இங்கே பார்த்துருக்கலாம். பெருமாளுடைய ரதம் தான் இங்கே இருக்கு, கர்ப்பகிரகமாக அங்கே இருக்கு. சக்கரங்கள், அதுக்கப்புறம் வந்து யானை, அப்படி குதிரை, அப்படி பெருமாளுடைய ரதமே வந்திருக்கு. ரதத்தில் வந்து வைகுண்டத்துலேருந்து பகவான் நேரடியாக வந்தவர் இங்கே. ஸோ இங்கே ரொம்ப அற்புதமாக திருக்கல்யாணம் நடக்கிறது. திருக்கல்யாணம் முடிச்சு பகவான் வந்து ஆத்துக்காரிய லக்ஷ்மி தேவியை வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புற. அப்போ ஹேம ரிஷி சொல்றார், பகவானே என்னுடைய குழந்தைய நான் என்னை விட்டு புரிய முடியாது, ஆனால் நீங்கள் இங்கே மாப்பிள்ளையா வீட்டோட மாப்பிள்ளையாகவே இங்கே தங்கிடுவோம், வீட்டோட மாப்பிள்ளையாகவே இங்கே இருந்துருங்க அப்படின்னு சொல்ல பகவானும் பகவானுக்கு தான் ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி இங்கே வீட்டோட மாப்பிள்ளையா இங்கே இருக்கார். அப்போ இந்த ஊரெல்லாம் நல்லா இது பண்ணி பெரிய க்ஷேத்திரமாக பண்ணி பகவான் வந்து இங்கே குடிக்கொண்டுருக்கார். நித்தியமாக இங்கே இருந்து அருள்பாலிச்சுருக்கார். இங்கே ஆழ்வார் வந்தோடனே பகவான் வந்து எழுந்து வரவேற்கிறார், எழுந்து வரவேற்கிறார். அப்போ தான் வந்து போரும்பூரம் நீங்கள் எழுந்திருக்க வேண்டாம், ஸ்ரீரங்கத்தில் வந்து போகசைனமாக ஸ்ரீரங்கத்தில் வந்து ஃப்ளாட், ரொம்ப ஃப்ளாட்டாக இருப்பார். இங்கே வந்து எழுந்திருக்கக்கூடிய உத்தான சைனம், எழுந்திருக்கக்கூடிய நிலையில் பகவான் எங்கே ஃபுல்லாக எழுந்துட்டு போகிறானோ ஆழ்வார் இருந்து அப்படி அப்படியே அப்படியே இருங்கோ அப்படியே இருங்கோ அப்படிங்கிற. அதனால் இங்கே எழுந்த உத்தான சைனம்னு பேர். அப்போ ஆழ்வாருடைய பக்திக்காக பகவான் தன்னுடைய பேரை மாற்றினார். ஆறாமுத பெருமான் திருமேஷை ஆழ்வார். ஆனால் இங்கே பட்டத்தை மாற்றின்ட்டார். இங்கே ஆறாமுத ஆழ்வார் ஆனார், ஆழ்வாருக்கு ஆழ்வார் ஆகிட்டார். அது மாதிரி தன்னுடைய பட்டத்தை பிரான வந்து திருமேஷை பிரான் கொடுத்தார். யார் கொடுப்பா இந்த காலத்தில்? தன்னுடைய போஸ்ட்டை யாராவது விட்டு கொடுக்க முடியுமா? ஆனால் பகவான் அப்பேற்பட்ட போஸ்ட்டை பிரான் போஸ்ட்டை வந்து ஆழ்வாருக்கு கொடுத்து ஆழ்வாருடைய அடியனுடைய பட்டத்தை வந்து பகவான் ஏற்றுக்கிறார். ஸோ அப்பேற்பட்ட ஆறாமுது ஆழ்வார். ஆறாமுதன் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திருமால். இவரால் தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நீ கிடச்சிது நமக்கு. இவர் தான் காரணம், இவர் தான் காரணம். நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு காரணமே இவர் தான். இந்த பெருமாளுடைய கருணை இல்லாட்டி இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைச்சிருக்காது. அதெல்லாம் ரொம்ப பெரிய சரித்திரம் விசேஷம். அப்படி பரம கருணை உள்ள எதை வேணாலும் கொடுப்பார். பட்டம் என்ன, எதை வேணாலும் தண்ணியே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் பகவான். அவர்கிட்ட வந்து நம்ம வேண்டினா ரொம்ப விசேஷம். நம்மாழ்வார் வந்து ஒரு பாசத்தில் சொல்கிறார், ஆறாவதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலை அப்படின்னு, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தேன் கண்டேன் எம்மானே அப்படிங்கிற அப்படி ஆழ்வார் பார்க்குறார். பகவானை பார்த்தோன்னா அவருடைய மேனியெல்லாம் உருகிறதான். ஆறாவதே அடியேன் உடலம் என்னுடைய உடல் நின்பால் அன்பாயே பிரேமையினால அப்படியே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலை அப்படி உருச்சிடுவார். இவர் ஆறாவதன் முன்னாடி உருகி போயிடணும். எங்க உருகிறதா ஏதாவது ஒன்றும் உருக மாட்டேங்கிறது. அதுதான் வந்து ஒரு பழமொழியை கதை சொல்லிட்டு வந்தான் அவர்கிட்ட. கள்ள கண்டா நாயை காணும், நாயை கண்டா கள்ள காணும்னு ஒரு பழமொழி ஒரு தப்பா நமக்கு சொல்லி கொடுத்தா. உண்மையான பழமொழின்னா கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். ஸோ கோயிலுக்கு வந்தா கல்லா பார்த்தோம்னா அங்கே நாயகன் தெரியாது, பகவான் தெரியாது. பகவானா பார்த்தோம்னா அங்கே கல் தெரியாது. ஆனால் தான் ஆழ்வார்களுக்கு பாட முடிஞ்சது, பச்சைமா மலை போல் மெனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா. கமலச்செங்கன் நமக்கு தெரியுறதா என்ன பகவானை பார்த்தா? பவழவாய் லிப்ஸ்டிக் போட்டிருக்காரு, நேச்சுரல் லிப்ஸ்டிக் இருக்குதுங்க, நமக்கு தெரியறதா என்ன? நமக்கு ஏதோ என்ன சரியாகவே எண்ணெய் பூசலை, என்ன சரியாக எல்லாம் வெள்ளை பூத்துருக்கு, என்ன இப்படி வச்சுருக்காங்க சுவாமியை அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம குறைதான் சொல்லுவோமே ஒழிய பகவான் அங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அந்த திவ்யமான சக்ஷு, திவ்ய சக்ஷு பகவான் அந்த பக்திங்கிற கண் இருந்தால் தான் முடியும். பக்திங்கிற கண் இருந்தால் அதை கொடுக்கக்கூடியவர்கள் தான் ஆச்சாரியர்கள். அவங்களுடைய பாதம் அணிந்து, வைஷ்ணவர்களுடைய பாதம் அணிந்து அவங்களுக்கு சேவை செஞ்சால் தான் கிடைக்குங்கிறத பிரபு ரொம்ப அருமையாக சொன்னார். நாமளும் இந்த வைஷ்ணவ சேவையில் ஈடுபடுவோம். ஹரே கிருஷ்ணா, ஜெய ஸ்ரீ ஸ்ரீ சானகபாணி சுவாமிக்கு, பிரபுபாதக்கு.